அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 30 புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் மைத்ரி ரணில் ஆட்சியின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஆளும் கூட்டணி கட்சிகளும் எதிரணி கூட்டணியும் வெளியிட்டிருக்கின்ற கருத்துக்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லீம் காங்கிரசுக்கும் இடையில் இன்று நடந்திருக்கின்ற சந்திப்பு பற்றிய தகவல்கள்,
தமிழ் மக்களினதும் முஸ்லீம் மக்களினதும் அரசியல் அபிலாஷைகள் பூரணமாக புதிய அரசியலமைப்பினூடாக நிறைவேறத்தக்கதான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.
மலேக தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனையில் தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு பற்றி இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கருத்துக்கள், சென்னையில் உள்ள குடிசை பகுதி மக்களை நகரத்துக்கு வெளியே குடிபெயர்த்தும் அரசின் திட்டத்துக்கு எழுந்திருக்கின்ற விமர்சனங்கள்,
சைதாப்பேட்டைக்கு ஓரத்துல வந்து பாதிக்கப்பட்டவர் இறந்தாங்களா இல்ல மியாட் ஹாஸ்பிட்டல் அதிகமா இருந்தாங்களா, அப்ப மியாட் ஹாஸ்பிட்டல் இறந்தது ஆக்கிரமிப்பு இல்ல, இப்ப சைதாப்பேட்டை ஓர இருக்கவங்க ஆக்கிரமிப்பா, ஆக்கிரமிப்புனா ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பா.
மற்றும் பல செய்திகளுடன் தமிழகத்தில் கோயில்களில் ஆடை கட்டுப்பாடு பற்றி ஆராயும் பலகணி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
எல்னினியோ காலநிலையின் தாக்கம் காரணமாக 2016 பல லட்சக்கணக்கான மக்கள் பசி மற்றும் நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கான ஆபத்து அதிகமாக இருப்பதாக உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன. இந்த வினோதமான காலநிலை சில இடங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அதே நேரம் வேறு சில இடங்களில் பெரும் வறட்சியை ஏற்படுத்தும். அதில் ஆப்பிரிக்காவில் சில இடங்களில் பிப்ரவரியிலேயே பெரும் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். அடுத்த 6 கரேபியன், மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்க பிராந்தியங்களும் இதனால் பாதிக்கப்படும். இந்த பருவ காலநிலை உலக வெப்பத்தை அதிகரித்து காலநிலை மாற்றப்போக்குக்கு இடையூறாக அமையும்.
லண்டனில் குண்டு தாக்குதல்கள் நடத்த திட்டமிட்டதற்காக இங்கிலாந்தில் உள்ள ரெடிங் நகரத்தை சார்ந்த ஒரு ஜோடிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 25 முகமது ரஹ்மான் சிறையில் குறைந்தது 27 கழித்தாக வேண்டும். அவரது மனைவி சனா அகமது கானிற்கு குறைந்தபட்சம் 25 வழங்கப்பட்டுள்ளது. லண்டன் சுரங்க ரயில் மற்றும் ஒரு பெரிய வணிக வளாகத்தையும் தாக்கப்போவதாக சமூக ஊடகங்களில் சைலண்ட் பாம்பர் என்ற பெயரினை பயன்படுத்தி முகமது ரஹ்மான் விவாதித்துள்ளார்.
சீனாவின் சாண்டின் மாகாணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜிப்சம் சுரங்கம் ஒன்று சரிந்து விழுந்த சம்பவத்தில் அதனுள் சிக்கியிருக்கும் தொழிலாளர்கள் 8 அடைவதற்கான முயற்சிகளை மீட்பு பணியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். சுரங்கத்தினுள் ஆழ்துளைகளை வரிசையாக இட்டு அதன் மூலம் அதனுள் சிக்கியிருப்பவர்களுக்கு உணவு மற்றும் விளக்குகளை அனுப்பி வைத்துள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் பாறைகள் திடீரென வீழ்வதனாலும் நீரூற்று ஏற்படுவதனாலும் மீட்பு பணிகளுக்கு தடை ஏற்பட்டுள்ளது. 9 தொழிலாளர்கள் இன்னமும் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. இது அலட்சியத்தால் ஏற்பட்ட பேரழிவா என்பதை அறிய ஒரு கிரிமினல் விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது.
துருக்கியிலிருந்து கிரேக்கத்திற்கு குறுகிய கடல் வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்தை அடைய முயற்சிக்கும் குடியேறுபவர்கள் மோசமான வானிலையை எதிர்கொள்கின்றனர். 24 ஏகன் கடலில் கடுமையான காற்று வீசுவதால் படகு மூலம் கடலை கடக்க முயற்சிப்பது உயிருக்கு ஆபத்தானதாகும். டிசம்பர் மாதத்தில் இதுவரை சுமார் 2000 குடியேறிகள் ஒவ்வொரு நாளும் லெஸ்போஸ் வந்தடைந்துள்ளனர். மோசமான வானிலை தொடர்ந்தால் இந்த எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் நிரப்பும் நிலையங்களில் பெட்ரோலின் விலை அரைவாசியால் உயர்ந்திருக்கும் நிலையில் இது எண்ணெய் விலையை வீழ்ச்சியை சமாளிக்க அரசாங்கம் கொண்டு வந்த நிதி திட்டத்தின் ஒரு அறிகுறியாக தெரிகிறது. வரும் வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தில் அடிப்படை பயன்பாட்டு மானியங்களை ஓரளவுக்கு குறைப்பதாக சவுதி அரசாங்கம் அறிவித்திருந்ததன் பின்னணியில் இந்த விலை அதிகரிப்பு வந்துள்ளது. உலகின் மற்றைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் சவுதி அரேபியாவின் பெட்ரோலின் விலை தொடர்ந்து மிக குறைவாகவே இருக்கிறது. எண்ணெய் விலை வீழ்ச்சி காரணமாக சவுதி அரேபியா 98 டாலர்கள் குறைவான ஒரு வரவு செலவு திட்டத்தை கடந்த திங்கட்கிழமை அறிவித்திருந்தது.
இந்தியாவில் ஒரு தொகுதியின் இடைத்தேர்தலின் முடிவை முன்கூட்டியே தீர்மானிக்க நாட்டின் 2 முக்கிய கட்சிகளும் முறைகேடாக உடன்பட்டிருந்தன என்று குற்றம் சாட்டப்படும் நிலையில் அது பற்றிய அரசியல் சர்ச்சை ஒன்று உருவாகியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2013 நடந்த ஒரு இடைத்தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தனது வேட்பாளரை போட்டியில் இருந்து விலக்கிக் கொள்ள ஆளும் பாஜக கட்சியிடம் இருந்து பணம் வாங்கியதை காட்டும் பதிவுகளை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ளது. கடைசி நிமிடத்தில் காங்கிரஸ் தனது வேட்பாளரை விலக்கிக் கொண்டது பாஜக வெல்ல இடம் தந்தது.
ஃபேஸ்புக் தனது பங்குகளை 2012 பங்குச்சந்தையில் விடுவதற்கு முன்னதாக பொதுமக்களுக்கு தவறான தகவலை கொடுத்ததற்காக அதன் பங்குதாரர்கள் அதன் மீது சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று அமெரிக்க நீதிபதி ஒருவர் தீர்ப்பளித்ததை அடுத்து அந்த நிறுவனம் 2 வழக்குகளை எதிர்கொள்கிறது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான புதிய ஆட்சி ஏற்பட்டு வரும் ஜனவரி 8 ஓராண்டு பூர்த்தியாகிறது. இந்த நிலையில் அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடந்து வருவதாக ஆளும் கூட்டணியும் அரசாங்கம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று எதிரணியான மஹிந்த ஆதரவு அணியினரும் கூறியிருக்கின்றனர். மேலதிக தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் புதிய ஆட்சியின் கீழ் சமூகங்களுக்கிடையில் நிலவும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்க சிலர் சதித்திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக ஆளும் கட்சிகளின் தலைவர்கள் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்தார். புதிய ஆட்சியின் ஓராண்டு பூர்த்தியை முன்னிட்டு அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பிரதான கட்சிகளின் தலைவர்கள் கொழும்பில் இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் கபீர் ஹசீம், சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க, தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன ஆகியோரும் பங்குபற்றினர்.
2009 யுத்தத்தை வெற்றி கொண்ட பின்னணியிலே இந்த நாடு யுத்தத்தை வென்று சமாதானத்தை இழக்கிற ஒரு சூழல். 2010, 2011, 2012, 2013 என ஒவ்வொரு வருஷத்திலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எங்காவது ஒரு இடத்தில் மத ரீதியான தாக்குதல்களும் அசம்பாவிதங்களும் இடம்பெறுகிற மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்கிய ஆட்சியாளர்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கியது மாத்திரமல்ல, வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்
என்ற அமைச்சர், சர்வதேச சமூகம் இலங்கைக்கு சாதகமாக செயற்படுகின்றமை அரசாங்கத்திற்கு கிடைத்த பெரும் வெற்றி என்றும் குறிப்பிட்டார். நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய தேர்தல் முறை குறித்தும் அவர் இங்கு விளக்கமளித்தார்.
எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லா சமூகங்களும் தன்னுடைய சரியான பிரதிநிதித்துவத்தை அனுபவிக்கக்கூடிய அடிப்படையில் உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இதை குலைப்பதற்காக ஒரு சில சதி முயற்சிகள் திரைமறைவிலே நடந்து கொண்டிருப்பதை கண்டும் சதி முயற்சிகளை முறியடிப்பதற்கு நாங்கள் அனைத்து கட்சிகளும் இணைந்த இந்த தேசிய அரசாங்கம் முழுமூச்சுடன் செயல்படும் என்பதை நாங்கள் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ள வேண்டும்
என்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆதரவு அணியினரின் பொது எதிரணி கூட்டணியினரும் கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு ஆகின்ற போதிலும் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக மஹிந்த ஆதரவு கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில தெரிவித்தார்.
நாட்டின் பொருளாதாரமும் ரூபாயின் மதிப்பும் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் தேசிய பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. நமது சமூகமும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இவற்றுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். எனவே அரசாங்கத்துக்கு எதிராக போராடி பிறக்கும் புத்தாண்டை நல்ல ஆண்டாக மாற்ற எம்முடன் கைகோர்க்கும்படி அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம்
என்றார் பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்களான சம்பந்தன், மாவை சேனாதிராஜா, சுமந்திரன் உள்ளிட்டவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுப் ஹக்கீம் உள்ளிட்ட தலைவர்களும் கொழும்பில் சந்தித்து இன்று பேச்சு நடத்தியிருக்கின்றனர். இந்த சந்திப்பு ஏன், என்ன பேசப்பட்டது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அவர்களிடம் கேட்டேன்.
அடுத்த வருட ஆரம்பத்திலேயே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற இருக்கின்றன. ஜனாதிபதி ஜனவரி 9 பாராளுமன்றத்தை விசேஷமாக கூட்டுவித்து அதிலே அரசியலமைப்பு சபை ஒன்றை நிறுவி நாட்டுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதை பற்றின தொடக்கத்தை செய்து வைக்க இருக்கிறார். இந்த பின்னணியிலே தமிழ் மக்களினதும் முஸ்லிம் மக்களினதும் அரசியல் அபிலாஷைகள் பூரணமாக புதிய அரசியலமைப்பினூடாக நிறைவேறத்தக்கதான சில முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசோடு இன்றைக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். இந்த 2 மக்களது அரசியல் அபிலாஷைகள் பூரணமாக நிறைவேறத்தக்கதாக நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பது பற்றி ஆராயப்பட்டிருக்கிறது.
புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் குறிப்பாக தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் இடையில் ஏதாவது பொதுவான இணக்கப்பாடு என்று ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது பொதுவான கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்பு எதுவும் எது பற்றியும் பேசப்பட்டதா?
வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக என்று இன்றைக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் அப்படியான ஒரு பொது நிலைப்பாடு நாங்கள் எடுத்தாக வேண்டும், அது முக்கியமானது என்பதை இரு பக்கத்தினரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
இலங்கையில் அமைதியையும் அரசியல் தீர்வு திட்டத்தையும் ஏற்படுத்துவதில் வெளிநாட்டு தரப்புகளின் பங்களிப்பு இருக்கிறது. குறிப்பாக தென்னாப்பிரிக்கா, இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளும் சில அழுத்தங்களை இலங்கைக்கு கொடுத்து வருகின்றன. அவர்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் கடந்த காலங்களில் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறீர்கள். அந்த தரப்பிலிருந்து வருகின்ற ஏதாவது அவர்களுடைய அனுசரணை அல்லது அவர்களுடைய அழுத்தம் உங்களுடைய இந்த கூட்டத்துக்கு காரணமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா?
இல்லை, நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கிறோம். 2011 மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தோடு நாங்கள் ஒரு கட்ட காலம் முழுவதும் 18 தரப்புகள் சந்தித்து பேசின போதும் கூட ஒவ்வொரு சந்திப்புக்கு பிறகும் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு சந்தித்து கருத்து பரிமாற்றம் செய்தது கடந்த ஞாபகம் இருக்கலாம். ஆகையினாலே அரசியல் தீர்வு ஒன்று வருகிற போது தமிழ் மக்களினதும் முஸ்லிம் மக்களினதும் அபிலாஷைகள் முழுமையாக நிறைவேறத்தக்கதான ஒரு பொது அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிப்பது வழக்கம். இது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல. திரு அஷ்ரப் காலத்திலே இருந்தே அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் திரு அஷ்ரப் தலைவராக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையிலேயும் அப்படியான இணக்கப்பாடுகள் இருந்தன. அந்த வழியிலே நாங்கள் திரும்பவும் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை பேணி அதனூடாக இரண்டு மக்களுக்கும் முழுமையான தங்களுடைய அபிலாஷைகளை அடையக்கூடியதான ஒரு தீர்வை பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்போம்.
அதாவது கடந்த காலங்களில் அரசியல் தீர்வு திட்டம் என்ற பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது தமிழ் தரப்பும் முஸ்லிம் தரப்பும் தனித்தனியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அண்மை காலங்களில் உதாரணமாக கிழக்கு மாகாணத்தில் சேர்ந்து ஆட்சி அமைப்பது போன்ற ஒரு இணக்கப்பாட்டு முயற்சிகள் நடந்து வந்திருக்கின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையிலும் தற்பொழுது சில முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக கல்முனையில் நடந்த அண்மைய ஆர்ப்பாட்டத்தை பார்க்கின்ற பொழுது, அதாவது கல்முனை புதிய நகர திட்டத்தின் மூலம் தமிழர்களுடைய நிலங்கள் பறிபோவதாக நடத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே நேரம் நேரடியாக சில குற்றச்சாட்டுகளை முஸ்லிம் தரப்பு மீது முன்வைத்திருந்தார்கள். இப்படியான பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கவில்லை என்கின்ற விமர்சனம் இருக்கிறது.
சம்பந்தமாக நாங்கள் முன்னரும் பேசியிருக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு முதல் நாளும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தமிழ் தரப்பினரை அங்கே சந்தித்து பேசியிருந்திருக்கிறார். ஆகையினாலே இன்றைய பேச்சுவார்த்தைகளையும் கூட நாங்கள் இப்படியாக ஒவ்வொரு இடங்களிலே இருக்கின்ற பல அழுத்தங்களை பிரச்சனைகளையும் நாங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறோம்.
கல்முனை விவகாரத்தில் சுமூகமான இணக்கப்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா?
ஆமாம், அதை குறித்து நாங்கள் சேர்ந்து அந்த கல்முனையிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்களை இணைத்துக் கொண்டு பேச வேண்டும் என்று நம்பியிருக்கிறோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். மலேகத்தில் தோட்ட தொழிலாளர்கள் கோருகின்ற விதத்தில் சம்பள அதிகரிப்புக்கு தயார் இல்லை என்று தோட்ட முதலாளிகளின் சங்கம் தமிழோசையிடம் அண்மையில் தெரிவித்திருந்தது. சம்பள பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடு என்ன என்று மலேகத்தின் பெரிய தொழிற்சங்கங்களில் ஒன்றான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கம் அவர்களிடம் கேட்டேன்.
சம்பள பேச்சுவார்த்தை கூட்டு ஐக்கியாதனும் கூட்டு கமிட்டிகளுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் இடையில அது ஒத்து வராத காரணத்தினால நாங்கள் பாராளுமன்றத்தில் பிரதமந்திரி அவர்களை சந்தித்து எங்களுடைய குறைபாடுகளை சொன்னோம். அவருடைய தலையிடணும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம். அப்படி சொல்ற போது அவர் தான் தலையிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வர்றதா எங்கள்கிட்ட ஒப்புதல் அளிச்சாரு. அதன் பிறகு பல முறை கம்பெனிக்காரங்களை அழைச்சி பேசினதா எனக்கு கேள்வி. இருந்தாலும் கூட கம்பெனிக்காரர்களும் அது ஒன்றும் ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்சது. ஆகவே பாராளுமன்றத்தில் ஒரு தொழிலமைச்சர் பேசுற போது கடைசி இன்னைக்கு சொன்னாரு, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் தற்காலிகமா சம்பளம் உயர்த்தணும் ஒவ்வொரு தொழிலாளிக்கு. அப்படின்னா 25 நாள் கட்டாயம் வேலை கொடுக்க வேண்டிய நாள், அப்ப 2500 ரூபாய் சம்பள உயர்வு கிடைக்கும். அது ஒரு தற்காலிக ஏற்பாடு. அதுக்கு பிறகு விலைவாசி வர்ற போது தொழிற்சங்கங்களும் கூட்டு கமிட்டியை சேர்ந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாதிருக்கும் இருசாரும் நண்டு பேசி மீண்டும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் சொன்னாரு. ஆனா அது அது நடைமுறைப்படுத்தல, இன்னும் கெசட் பண்ணல, இல்ல கம்பெனிக்காரர்கள் ஒத்துக்கிட்டதா எங்களுக்கு தெரியல.
துறைமார் சம்மேளனத்தின் தலைவர் ரொஷான் ராஜதுரை பிபிசி தமிழோசையிடம் 2 நாட்களுக்கு முன்னர் பேசிய போது தொழிற்சங்கங்கள் தான் பிடிவாதமாக இருக்கின்றன, அதாவது தாங்கள் முன்வைக்கின்ற சம்பள முறைமைக்கு ஒத்துவராமல் பாரம்பரியமாக அல்லது வளமையாக இருந்து வருகின்ற முறையிலேயே சம்பள அதிகரிப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் பிடிவாதமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
2 ஆண்டுகளுக்கு ஒருக்கா சம்பளம் உயர்வு கட்டாயம் எங்க கூட்டணுங்கிறதுனாலதான் கூட்டு ஒப்பந்தத்துல நாங்கள் கட்சியாத்திருக்கோம். ஆகினால்தான் இன்னைக்கு தொழில்துறையில ரொம்ப அமைதியான சூழ்நிலையில 22 ஆண்டுகள் அவங்க அந்த தொழிலை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. இந்த முறை அவங்க பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிச்சேன்னா அப்படின்னு சொன்னாங்க புது முறையான கூட்டு ஒப்பந்தம் பண்ணணும்னு. அதாவது உற்பத்தியோட சம்பந்தப்படுத்தி. இது உற்பத்தியோட சம்பந்தப்படுத்தினா தொழிலாளர்களுடைய அனுசரணை இருக்கணும் எங்களுக்கு. அப்படின்னா நாங்க சொன்னோம், இது பழையபடி கூட்டு ஒப்பந்தம் மூணு விவரங்கள் இருக்கு, அதன் அடிப்படையிலேயே கூட்டுவோம். அதுக்கு இடையில நீங்க ஒரு 6 மாதங்களுக்கு கூட ஒரு தேதியை வச்சு புது விஷயத்த ஆராய்ச்சி செய்வோம், அதை ஒத்துக்கிறதா இல்ல ஆராய்ச்சி செய்வோம்னு சொன்னோம். அவங்க அதுல ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும். அதுல நாங்க பார்த்தோம், ஒரு தொழிலாளிக்கு வேலை செய்ய முடியாத சாதாரண தொழிலாளிக்கு 500 ரூபா தான் கிடைக்கும், வேலை செய்ய
தொழிலாளர்கள் எதிர்பார்க்கின்ற சம்பள அதிகரிப்பை வழங்க முடியாது என்று துரைமார் கூறுகிறார்கள்.
ஆகையினால வியாபாரத்துல வருஷத்துல ஒருக்கா இல்லாட்டி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா உள்ள கணக்குகளை பாக்கணுமே தவிர, இப்ப இன்றைக்கு விலைவாசி குறைஞ்சது, இன்னைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறது நியாயமா எனக்கு படல. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்ல வருமானம் இருந்தது உங்களுக்கு, அப்படின்னா அந்த வருமானம் எல்லாம் என்னாச்சு? அவங்க செலவு செய்யலாம், மங்குகளை திருச்சிக்கிற அதுவே இருக்குது. ஆனா இப்ப அப்படின்னா இந்த நஷ்டத்திலையும் அவங்க ஈடு செய்யணும், அதுக்கு அவங்க எல்லாருமே அதுக்கு பங்கு பெற்றணும். அப்படி இருந்தா சம்பள உயர்வு கொடுக்கறது லேசா இருக்கும். விலை ஏறுற போது சம்பள உயர்வு பேசுற போது ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டு விலை இறங்கிய போது ஒண்ணுமே இல்லைங்கிறது அது நியாயமா படல. ஏன்னா பிசினஸ்ல அவங்க நிதி ஒதுக்கீடு செய்யற போது 3-4 வருஷத்தை அனுசரிச்சு தான் செய்வாங்க.
2 ஆண்டுகளுக்கு செய்யப்படுகின்ற இந்த கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி கிட்டத்தட்ட 9 மாதங்கள் ஆகின்றது. தொழிற்சங்கங்கள் ஏன் இந்த சம்பள பேச்சுவார்த்தையை நேர காலத்தோடு முடிக்கவில்லை அல்லது அதற்கான அழுத்தங்களை கொடுக்கவில்லை?
மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை செய்த தொழில் இருக்க போது நாங்க எந்த எப்போதுமே இதுக்கு முன்னே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது நல்ல நிலை இருக்க போது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. இந்த முறை நாங்க 9 மாதம் காத்திருந்தோம் ஒரு நல்ல நிலை வருமானம் வல்ல வராத போது மக்களை பற்றி போட முடியாது. ஆகவே தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோம். கொஞ்சம் தொடங்கி பேச்சுவார்த்தையில முடிவு வந்துச்சுன்னா நாங்க.
நாடாளுமன்ற உறுப்பினர் முத்து சிவலிங்கம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி தமிழக குறிப்புகள். சென்னை வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட அடையாறு, கூவம் மற்றும் பெக்கிங்ஹாம் கால்வாய் ஆகிய 3 முக்கிய நீர்வழிகளை ஒட்டிய குடிசை பகுதிகளைச் சேர்ந்த மக்களை சென்னைக்கு வெளியே பெரும்பாக்கம் என்கின்ற இடத்துக்கு மீள்குடியேற்றம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுத்து வருகிறது. பெரும்பாக்கத்தில் சுமார் 10,000 குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளில் இவர்களை குடியமர்த்தும் பணிகளும் நேற்று முதல் துவங்கியிருக்கின்றன. ஆனால் அரசின் இந்த பலவந்த இடமாற்றம் சரியல்ல என்கின்ற விமர்சன குரல்களும் எழுந்திருக்கின்றன. இந்த திட்டத்தை எதிர்ப்பது ஏன் என்று சென்னை குடிசை பகுதிகள் மத்தியில் பணிபுரிந்து வருகின்ற தோழமை என்கின்ற அமைப்பின் இயக்குநர் தேவனையன் அரசுவை தொடர்பு கொண்டு கேட்டார் எல்ஆர் ஜெகதீசன்.
அதான் அடிப்படையில் வந்துங்க, நம்முடைய நாகரிகமே ஆற்றங்கரையில் தோன்றியதான். உலக நாகரிகம் எல்லாம் ஆற்றங்கரையில் தோன்றிய நாகரிகம் என்ன? ஆற்றங்கரையில் இருப்பவர்கள் தொன்மக்குடி மக்கள் அப்படிங்கறதா பொருள். அப்ப இந்த அரசாங்கம் இந்த பூமியின் இந்த மண்ணின் மைந்தர்களை கட்டாயமாக இடமாற்றம் செல்வது நியாயமா நியாயம் இல்லையாங்கிற முதல் கேள்வி எனக்கு இருக்கு. ரெண்டாவது விஷயம், இது உண்மையால வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் எல்லா ஆக்கிரமிப்புகளும் அகற்றி விடுவார்களா? 5 நட்சத்திர விடுதி இருக்கு, மிகப்பெரிய போட் கிளப்ஸ் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் கிளப்ஸ் இருக்கு, இதெல்லாம் அப்புறப்படுத்திடுவாங்களா? அப்ப இப்ப இவங்களுடைய நோக்கம் உண்மையாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு அல்லது திரும்ப வேணும் அப்படின்னு நினைச்சா, இப்ப இவங்க சொல்ற இந்த சைதாப்பேட்டையாக இருக்கலாம் அல்லது அடையாறு ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற 1,000,000 குடிசை பகுதி சார்ந்த குடும்பங்களாக இருக்கட்டும், இவங்க சொல்ற இடம், இவங்க சொல்ற பெரும்பாக்கம், அதாவது செம்மஞ்சேரி பகுதியினுடைய நீட்சி, அப்போ அங்கேயும் வெள்ளம் இல்லையா? இப்ப சைதாப்பேட்டைக்கு இணையாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி தான் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரி. இவர்களுடைய நோக்கம் உண்மையாலும் வெள்ளத்திற்கு மறுவாழ்வு அல்ல. இவர்களுடைய நோக்கம் இந்த குடிசைகள் அசிங்கமானது, குடிசையில் வாழ்வோர் அசிங்கமானவர்கள், குடிசை இந்த நகரத்திற்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத ஒரு பொது புத்தியும் மிக மோசமான எண்ணம் தான் காரணம் நான் நினைக்கிறேன்.
இப்படி சைதாப்பேட்டையிலாகட்டும் மற்ற குடிசை பகுதிகளில் இருந்தும் பலவந்தமாக அகற்றப்பட்டு வேறு இடங்களில் இவர்கள் குடியமர்த்தப்படும் பொழுது அவர்கள் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வருது?
இப்ப இவங்க யார்? ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர்கள். இவருடைய வாழ்வாதாரம் எங்க இருக்கு? இவங்க சைதாப்பேட்டையில் இருக்கிற மக்கள் ஒருங்கிணைக்கப்படாத கூலி தொழிலாளர் வாழ்வாதாரங்கிற ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. இவங்க சைதாப்பேட்டையிலிருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் அப்புறப்படுத்தி பெரும்பாகத்துல போய் போட்டா இவரோட வாழ்நிலை என்னவாக மாறும்? 2வது பிரச்சனை, குழந்தையோட கல்வி என்ன, பெண்களுடைய பாதுகாப்பு என்ன,
இன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடிசை பகுதிகளுக்கும் ஒவ்வொரு கலாச்சார கூறுகள் கொண்டது. இப்ப நீங்க சைதாப்பேட்டை எடுத்தீங்கன்னா திடீர் நகர பகுதிக்கும் அலமேல் அம்மா பகுதிக்கும் ஆரோக்கிய மாதாபுரத்துக்கும் பண்பாட்டு கூறுகள் ஏன்னா 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் அங்க வச்சுட்டு கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் ஒரே இடத்தில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு மாடர்ன் நவீன சிறை கூடும் போது ஒரு பகுதியில் போடும் பொழுது எந்த அளவுக்கு கலாச்சார சிக்கல்கள் வரும், நாளைக்கு அநீதியான பிரச்சனைகளை வரும், அதை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்காங்களா? இல்ல இதற்கு முன்னாடி இப்படி உருவாக்கப்பட்ட செம்மஞ்சேரியாக இருக்கட்டும் அல்லது கண்ணகி நகராக இருக்கட்டும் இல்ல ஆல் இந்தியா சைட்டா இருக்கட்டும் அல்லது மூரேவா இருக்கட்டும் அல்லது திலகர் நகரா இருக்கட்டும் அல்லது எழில் நகரா இருக்கட்டும் இதெல்லாம் கட்டாய இதுக்கு முன்னாடி கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட குடியிருப்புகள். கடந்த 15 ஆண்டுகளாக கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட குடிசை பகுதி மக்கள் வாழ்கிற பகுதிகள். இப்ப இவர்களுடைய அந்த கட்டாய இடமாற்றம் செய்யப்பட்ட பகுதிகள் என்ன நிலையில் இருக்கிறது? இந்த கண்ணகி நகர் பற்றி ஆய்வு இருக்கா அல்ல செம்மஞ்சேரி பற்றி ஆய்வுகள் இருக்கா? அந்த கட்டாய இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்நிலை பத்தி இருக்கா? இன்னைக்கும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க? 158 சதுரடி நிலம் கொடுத்திருக்காங்க. 158 சதுரடி இடத்தை வச்சுக்கிட்டு என்ன வாழ்வாதாரம் பண்ண முடியும்? 2 பால் கறக்கிற பசுமாடுக்கு 320 சதுரடி வேணுங்கிறாங்க. அப்ப மாண்போடு நடத்தப்படுகிறாங்களா?
அதே சமயத்துல இன்னொரு எதிர்கேள்வி என்ன அரசு தரப்பிலையும் மத்தவங்க தரப்பிலையும் வைக்கப்படுதுன்னா, அவர்கள் குடியிருப்பது ஆற்றங்கரை ஒட்டி கூட இல்ல, ஆற்றுக்குள்ளேயே, அதாவது ஆறு வந்து நிறைய நேரம் சுருங்கி போயிடுச்சு, அதனால ஆற்றுக்குள்ளேயே இந்த குடியிருப்புகள் வந்துருச்சு, அங்க இருப்பது வந்து அவர்களுக்கே கூட ஆபத்தானது, அவர்களுடைய உயிர்கள் உடைமைகள் அவர்களுக்கே கூட ஆபத்தானது, அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது அவர்களுக்கே கூட நல்லது செய்யும் ஒரு செயல் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. அந்த வாதத்துல உண்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
நான் சொல்றேன் அப்படின்னா வந்து இப்ப நீங்க வந்து நீங்க சைதாப்பேட்டைக்கு ஓரத்துல வந்து பாதிக்கப்பட்டவர் இறந்தாங்களா இல்ல மியாட் ஹாஸ்பிட்டல் அதிகமா இருந்தாங்களா? அப்ப மியாட் ஹாஸ்பிட்டல் இறந்தது ஆக்கிரமிப்பு இல்ல, இப்ப சைதாப்பேட்டை ஓர இருக்கவங்க ஆக்கிரமிப்பா? ஆக்கிரமிப்புனா ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பா?
தோழமை அமைப்பின் இயக்குனர் தேவநாயன் அரசு. இந்தியாவில் ஓபிசி எனப்படுகின்ற ஏனைய பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கான 27% ஒதுக்கீட்டில் வெறும் 12% தான் கடந்த 2 தசாப்தங்களில் எட்டப்பட்டிருக்கிறது என்று புள்ளி விபரம் ஒன்று கூறுகிறது. மத்திய அரசு பணிகளில் நிலவுகின்ற இந்த நிலைமை குறித்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் தொடர்பான தேசிய ஆணையத்தின் உறுப்பினர் கார்வேந்தன் அவர்களிடம் பேசினார் ஜெயக்குமார்.
எல்லா துறையிலும் பேக்லாக் வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ண கவர்மெண்ட் ஃபில்அப் பண்ணலைங்க. ரெண்டாவது வந்து இந்த கிரிமி லேயர்னுடைய மதிப்பு ரொம்ப குறைவா இருக்கிறதுனால அது ஒரு காரணங்க. அதனால கிரிமி லேயர் லிமிட் ரைஸ் பண்ணி கூடுதலான பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் 27% இடஒதுக்கீடு அடைய முடியுங்க. பாராளுமன்றத்துல வந்து 2015 ஜூலையிலேயே ஒரு கேள்விக்கு பதிலளிச்ச அமைச்சரே கொடுத்த பதில ஜீரோ 10% தான் பிற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் பல்வேறு பதவிகளில் இருக்காங்க.
இந்த இடஒதுக்கீடை வந்து நிறைவேற்றக்கூடியவர்கள் வந்து இதை நிறைவேற்றாம இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன காரணம் இருக்கக்கூடும்?
பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடத்தை பூர்த்தி கொண்டதுக்கு அந்த துறை சம்பந்தப்பட்டவர்களுடைய கவனக்குறைவு தான் காரணங்க. இதுல வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப 93 இடஒதுக்கீட்டுக்கு அப்புறம் எல்லா கட்சியும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்துருச்சுங்க. அரசியல் கட்சி மட்டும் காரணம் சொல்ல முடியாது. அந்தந்த துறைகள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான உரிய வாய்ப்பு கொடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து உடனடி தீர்வா வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து எடுக்க முடியும்?
பிற்படுத்தப்பட்டவர்கள் 93 இடஒதுக்கீடு கொடுத்தது இந்த கிருமி லேயர்னால ஒரு கையில கொடுத்து மறுகையில இடஒதுக்கீடு பெற்றுக்கிட்ட மாதிரி ஆயிட்டு வச்சுங்க. 93 100,000 கிருமி லேயர் லிமிட் வச்சது 8 வருஷம் பொறுத்து 2.5 லட்சம் பண்றாங்க. அப்புறம் 4 வருஷம் பொறுத்து 4.5 லட்சம் பண்றாங்க. எங்களோட 2011 எங்க ஆணையம் வந்து 12 லட்சம் 9 லட்சமா 2 பிரிவா பிரிச்சு அர்பன் நான் அர்பன் ஏரியா ரெக்கமெண்ட் பண்ணா. ஆனா வந்து 2011 6 லட்சம்னு தீர்மானிச்சாங்க. இப்ப வந்து அதை வந்து 15 லட்சமா உயர்த்தணும்னு கேட்டிருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா துறையிலும் பேக்லாக் வேகன்சிக்கு இமீடியட் ஸ்பெஷல் டிரைவ் எடுத்து எல்லா வேகன்சியும் ஃபில் அப் பண்ணணும். இதுதான் உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டிய நடவடிக்கை.
இந்த விவகாரம் தொடர்பாக என்ன மாதிரியான விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில தேவை அப்படின்னு நீங்க கருதுறீங்க?
பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் பல பேர் பல துறைகளில் விண்ணப்பிக்கல, பிற்படுத்தப்பட்டவர் சொல்லி விண்ணப்பிக்கிறதுல பொதுவாக விண்ணப்பிச்சு வேலை கிடைக்காம போயிடுறாங்க. இந்த இடஒதுக்கீட்டினுடைய லாபத்தை அனுபவிக்கிறதுக்கு மக்கள் முன்வர வேண்டும்.
பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் தொடர்பான தேசிய ஆணையத்தின் உறுப்பினர் கார்வேந்தன். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகனி. கோயில்களில் ஆடை கட்டுப்பாடு சரியா தவறா? அலசுகிறார் முரளிதரன்.
தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் அணிய வேண்டிய உடைகள் குறித்து நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது பலத்த சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருச்சியில் உள்ள கிராம கோவில் ஒன்றில் திருவிழாவை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கேட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வைத்தியநாதன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பாரம்பரிய வழக்கப்படி உடை அணிந்து செல்ல வேண்டும் என்றும், ஆண்கள் வேட்டி சட்டை அல்லது பைஜாமா, பெண்களுக்கு புடவை, தாவணி, துப்பட்டா உள்ள சுடிதார் ஆகியவற்றை அணிந்து வர வேண்டும் என்றும் கூறினார். இதையடுத்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டது. உடை கட்டுப்பாடு தொடர்பான அறிவுறுத்தலை கோவில் வளாகங்களில் வைக்க வேண்டுமென அந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட கோவில்களில் இது தொடர்பான அறிவிப்பு பலகைகளை பார்க்க முடிந்தது. இந்த கட்டுப்பாடுகள் குறித்து கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் கேட்டபோது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்களை தெரிவித்தனர்.
நீங்கள் சிலைகள்லாம் பார்த்தீங்கனாலும் உடம்பு நல்லா மூடி தான் காட்டுப்பாங்க. ஞானிகளை தவிர, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அந்த காலத்தை தவிர, பக்தர்கள் எல்லோரும் முறையாக உடை உடுத்தி தான் போகணும். உடை மூடி இருக்கணுமே தவிர லெக்கிங்ஸு அது இது அப்படின்னு சொல்கிறது வந்து அவ்வளோ பொருத்தமானதல்ல. கவனம் வந்து இறைவன் மேலே தான் செலுத்தப்படணுமே தவிர பக்கத்தில் வர பக்தன் மேலே போகக்கூடாது.
பொதுவாக மக்கள் கோவிலுக்கு வரும்போது நாகரிகமான ஆடைகளில் தான் வந்துட்டுருக்காங்க எப்போதுமே. இதில் வந்து உடை கட்டுப்பாடுன்னு ஒன்று தேவைப்படுற மாதிரியே தெரியல. ஆல்ரெடி வந்து யாரும் அதை மீறி வேறு மாதிரியான ஒரு ஆடைகளை அணிந்து கொண்டு வந்து அங்கே வேறு ஏதாவது பிரச்சனைகள் உருவாகாத ஒரு விஷய நேரங்களில், இதை போல் ஒரு உடை கட்டுப்பாடு தேவை யாரும் டிமேண்ட் பண்ணாத நேரத்தில் எதுக்காக கோர்ட்லேருந்து வந்திருக்கு ஆர்டர்னே தெரியல. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒரு ஒரு விதமான கலாச்சாரம் பண்பாடு, இப்போ பார்க்க போனால் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் பலவித கலாச்சார பண்பாடுகள் சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் வந்து நீங்கள் இப்படி தான் வரணும் அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இதை கொண்டு வர்றது வந்து அனாவசியமான ஒரு விஷயம்.
பரவாயில்ல சார், நல்ல இது தான். இது ஒன்றும் பேண்ட்டு ஷர்ட்லேயே நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. வேட்டி ஷர்ட்டில் வந்தால் ஒன்றும் கொஞ்சம் கோவிலுக்கும் பெருமையாக இருக்கும், ஒரு சமம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி முன்னாடியே வேஷ்டி மட்டும் கட்டிட்டு துண்டு மட்டும் போட்டு போனாலே போதும், ஒரு மரியாதை தான். ஜீன்ஸு டிஷர்ட்டு அப்படிலாம் போட்டு அது சினிமா தேட்டருக்கு வேணால் செட் ஆகும், கோயிலுக்கு செட் ஆகும்.
இப்போ நீங்கள் ஜீன்ஸ் போட்டு தான் வந்திருக்கீங்க, எதுவும் சொன்னாங்களா?
இல்லை, எதுவும் சொல்லல, இன்னும் அந்த அளவுக்கு ஒன்றும் வரல.
அது வரவேற்கத்தக்கதுன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா கோவில் வந்து ரொம்ப புனிதமான இடம், அங்கே நிறைய எல்லாரும் வரக்கூடிய இடம், அங்கே அந்த உடை கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி, ஆண்கள்லாம் அந்த நைட் பேண்டெல்லாம் போட்டு கோவிலுக்கு வராங்க, அதெல்லாம் என்ன அளவுக்கு சாத்தியம்னு தெரியல.
திருவல்லிக்கேணி கோவிலின் நிர்வாக அதிகாரி கோதண்டராமனிடம் இது குறித்து கேட்டபோது அவர் அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார். இருந்தபோதும் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் சுற்றறிக்கையின்படியே செயல்படுவதாகவும், பொதுவாக பக்தர்கள் நல்ல முறையிலேயே உடை அணிந்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த கட்டுப்பாடுகளின்படி உடை அணிந்து வராத பக்தர்கள் திருப்பி அனுப்பப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் இந்த உடை கட்டுப்பாட்டை அனைத்திந்திய மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள் கடுமையாக எதிர்த்துள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் இதுவரை எங்கும் இதுபோன்ற உடை கட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலையில் நீதிமன்றம் புதிதாக இம்முறையை புகுத்துவது அபாயகரமானது என்று தாங்கள் கருதுவதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சட்டத்தின் மூலம் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என்கிறார் இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தின் வகிதா.
உடை அணிபவர்கள் அது எந்த அளவுக்கு எந்த மாதிரியாக உடுத்தி கொண்டு எந்த மாதிரியாக தன்னை பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. புடவையிலயே ஆபாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஹாஃப் சாரிலயும் ஆபாசம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அட் தி சேம் டைம் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போடுறதுல அது ஆபாசம் தான் அப்படின்னு வந்து எப்படி சொல்ல முடியும்?
சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இந்த உத்தரவு அதனிடம் கேட்கப்பட்ட நிவாரணத்தை தாண்டியது என்கிறார் மூத்த வழக்கறிஞரான ராமலிங்கம்.
இது அரசாங்கம் தன்னுடைய நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய வேலையை ஒரு கோர்ட் செய்யக்கூடாது. கோர்ட்டுக்கு அந்த வேலை கிடையாது. கோர்ட்டினுடைய வேலையே சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு தான். அதாவது சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணி தனக்கு முன்னாடி வந்த வழக்குல தீர்ப்பு வழங்கக்கூடிய வேலை தான் கோர்ட்டுக்கு. இந்த வழக்கு நிச்சயமா எக்ஸீடெட், கோர்ட் எக்ஸீடெட் இஸ் பிரீச்.
இந்த விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறை விரைவில் மேல் முறையீடு செய்யக்கூடும் என அந்த துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
பலகணி கேட்டீர்கள். இன்றைய பலகணியை தொகுத்து அளித்தவர் நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன். நேயர்களே, கோயில்களில் ஆடை கட்டுப்பாடு சரியா தவறா? உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புங்கள். நேயர் நேரத்தில் இடம்பெறும். அடுத்து சில தலைப்புச் செய்திகளுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
சீனாவின் சாண்டின் வாகனத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஜிப்சம் சுரங்கம் ஒன்று சரிந்து விழுந்த சம்பவத்தில் அதனுள் சிக்கியிருக்கும் தொழிலாளர்கள் 8 பேரை அடைவதற்கான முயற்சிகளை மீட்பு பணியாளர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். எல் நினியோ காலநிலையின் தாக்கம் கடுமையாவதன் காரணமாக 2016 பல லட்சக்கணக்கான மக்கள் பசி மற்றும் நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கான ஆபத்து அதிகமாகியிருப்பதாக உதவி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. சவுதி அரேபியாவிலுள்ள எண்ணெய் நிரப்பும் நிலையங்களில் பெட்ரோல் விலை அரைவாசியாக உயர்ந்திருக்கும் நிலையில் இது எண்ணெய் விலை வீழ்ச்சியை சமாளிக்க அரசாங்கம் கொண்டு வந்த நிதி திட்டத்தின் ஒரு அறிகுறியாக தெரிகிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழிசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.